நரேந்திர மோடி அவர்கள் தனது திருமணத்தை முதல் முறையாக அவருடைய தேர்தல் விண்ணப்பத்தில் ஒத்து கொண்டிருப்பதும் தனக்கு கல்யாணமாகி தான் பிரிந்து வாழ்வதை அவர் சொல்லியிருப்பதை பற்றி இந்த தகவலை அவர் வந்து முதல் முறையா அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டிருப்பதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க?
இது வந்து ஒரு வகையில பார்த்தா சந்தோஷமான விஷயமாக தெரிகிறது. அட்லீஸ்ட் இப்பவாவது அவர் வந்து உண்மையை ஒத்துக்கொள்கிறார். அந்த மனைவிக்கு வந்து மனைவி அந்தஸ்து, அதாவது அந்தஸ்து நினைச்சார் அப்படின்னு சொன்னா கொடுத்திருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி ரொம்ப கவலைக்கிடமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு திருமணமான ஒருவர் தன்னுடைய மனைவியே பார்த்துக்கொள்ள முடியாத ஒருத்தர், அவளை வந்து ஒரு மூலையில உட்கார வச்சுட்டவர், அவளுடைய ஐடென்டிட்டி இல்லாம வச்சிருக்கின்ற ஒருத்தர் இங்க இந்த நாட்டுல மற்ற பெண்களையும் மற்ற மனிதர்களையும் எப்படி மதித்து நாட்டை
மனைவியிடமிருந்தோ எந்த தொடர்பும் இல்லாம அவர் வந்து முதல் கட்டத்துல வந்து ஒரு சன்னியாசியாக ஊர் திரிந்ததாகவும், பிறகு வந்து RSS இயக்கத்துல சேர்ந்து அவர் நினைத்த பொது தொண்டு என்கிற செயல்பாட்டில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார். அதில் என்ன நீங்கள் குறை கண்டீர்கள்? என்றுமே அவர் வந்து தான் திருமணம் ஆகாதவர் என்று வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமா எங்குமே சொல்லல அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் வாதாடுறாங்க.
இவங்களுடைய ஆதரவாளர்களும் மற்றவர்களும் சேர்ந்துதான் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து யாருமே இல்லை, குடும்பமே இல்லை, அதனால அவர் வந்து கரெக்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, காசு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கூட சொன்னாங்க. அப்ப அதை பற்றியான பேச்சு எதுக்காக வந்தது? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திருமணமானவர் அது எந்த வயசுல இருந்தாலும் சரி, அவர் எல்லாத்தையும் விட்டு விலக்கி போயிருந்தாலும் பிறகு ஒரு நாடை ஆளக்கூடிய அளவுக்கு ஒரு சீக்கிரிஸ்டா வந்தவர், தன்னால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சீ தன்னுடைய லைஃபே வந்துட்டு அவருக்காக நீ துறந்து இருக்க அப்படின்னு சொன்னா, அவளுக்கு வேண்டி எதையும் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக இல்லையா? அந்த கடமையிலிருந்து அவர் போய் அந்த கடமையை புறக்கணிச்சார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்.
இல்ல, நீங்க இப்படி சொன்னா கூட அவர் கடமை அப்படிங்கிறது அவர் தன்னுடைய குடும்பம் மனைவி இரண்டையுமே விட்டு விலகி வந்துவிட்ட பிறகு அந்த அம்மாவும் அவர் மேல ஒன்னும் பகிரங்கமாக எந்த புகாரும் சொல்லலையே.
அவங்களுக்கு அந்த புகார் சொல்வதற்கான உரிமை இருந்ததா, கொடுக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கறது நமக்கு தெரியாது. அந்த அம்மா பாவம் ஒரு பேசா மடந்தையாக டம் போல்டடா தான் இருந்துகிட்டு இருக்கிறதாகத்தான் நம்ம ஊடகங்கள் சொல்கின்றன. அப்படி இருக்கும்போது அவங்க எதை விரும்பினார்கள், எதைக்காக எதற்காக இருந்தார்கள் அப்படின்னு ஒண்ணுமே நமக்கு தெரியல. ஆக நிராதரவாக விடப்பட்ட ஒரு பெண்ணாகத்தான் நம்ம பாக்குறோம். அவங்க எந்த ராமனுக்கு வந்து கோவில் கட்டுறாங்களோ அந்த ராமனும் தன்னுடைய மனைவியை வந்து ஒரு அட்வான்ஸ் பிரெக்னன்சியில விட்டுட்டு போறவர் தானே, அந்த மாதிரிதான் இவரும் இருந்திருப்பார் போல இருக்கு.
இல்ல, இன்னொரு வாதம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர் வந்து தன்னை பொது வாழ்வுக்காக அர்ப்பணித்து கொண்ட பிறகு மனைவியாகட்டும் தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களாகட்டும் யாரையும் அவர் தன்னில் சேர்க்கவில்லை, தன்னுடைய அரசு பதவி எதையுமே அவர்களுக்கு சாதகமாக அவர் பயன்படுத்தல, அதுலேருந்தே அவர் வந்து ஒரு நேர்மையானவர் அப்படின்னு இவங்க அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க அப்படி பாக்கலையா?
கடமைகளை செய்யாதவர்களுடைய நேர்மையை பற்றி பேசுவதில் எந்த விதமான அர்த்தமும் எனக்கு தெரியல. ஒரு பெண்ணை நிராதரவாக விட்டிருக்காருங்கிறது உண்மை. அந்த பெண் வேறு எந்த விதமான வேறு திருமணம் செய்து கொள்ளவில்லை, வேறு எங்கேயுமே போகல. அவங்க தனிமைப்பட்ட வாழ்க்கையில ஒரு வித்ட்ராஸ் லைஃப தான் அவங்க லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு வில்லிங்காக அது பண்ணினாங்கிறது நமக்கு தெரியல. என்னையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அந்த காலகட்டத்துல 17 வயசுல மேபி விரும்பாமல் போயிருந்தாலும் கூட பின்னாடி இந்த அளவுக்கு உயரும்பொழுது அவருக்காகவே தியாகம் செஞ்சுக்கிட்டு ஒரு பொம்பளை உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவளுடைய வசதிகளை அவளுடைய வாய்ப்புகளை பெருக்குவதற்காக அவர் பிளாசமாய் வருவதற்கான எல்லா வழிமுறைகளையும் இவர் செஞ்சிருக்கணும் இல்லையா?
அவர் செய்யவில்லை என்பதற்கு என்ன ஆதாரம்?
செஞ்சதற்கு என்ன இருக்கு? நெகட்டிவ்ஸ் கேன் பி ப்ரூவ்ட், பாசிட்டிவ்ஸ் ஒன்லி கேன் பி ப்ரூவ்ட். வாட் இஸ் தி பாசிட்டிவ் திங் தட் ஹி ஹஸ் டன்?
அதே சமயத்துல இந்த தனி மனித ஒழுக்கம் மற்றும் திருமணம் குடும்பம் இந்த விஷயத்துல இவர் மட்டுமல்ல மற்ற அரசியல்வாதிகளும் கூட பலவிதமான வார்த்தை ஜாலங்களில் மறைத்திருக்கிறார்கள். திருமணங்களை 1-2 திருமணங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் இது ஒன்றும் பெரிய விஷயமில்லை அப்படிங்கிற ஒரு ஒரு சால்ஜாப்பு காரணமும் சிலரால் முன்வைக்கப்படுகிறது. நீங்க அதை பாக்குறீங்க?
யதார்த்த வாழ்க்கை என்பது பிசிக்ஸ் இல்லையே, டூ நெகட்டிவ்ஸ் மேக் அ பாசிட்டிவ் நெட்னு. மற்றவர்கள் தவறு செய்தார்கள் என்றால் நான் அடுத்தவங்களும் தவறு செய்யணும்னு அவசியம் கிடையாது, அல்லது ரெண்டு தவறுகள் ஒரு ரைட் ஆக்கிறாது இல்லையா. அதனால இதுவும் சரியல்ல என்பதுதான் என்னுடைய வாதம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த திருமண வாழ்விலிருந்து வெளியில் வரும்போது அதற்கான இழப்பீடுகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்கணும். அந்த பெண்ணுக்கு மறுவாழ்வுக்கு எல்லாம் வழிமுறைகளை செய்திருக்க வேண்டும். அப்ப செய்யல வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, அல்ல வயது இல்லை என்றாலும் அதுக்கு பின்னாடி வாய்ப்பு வயது வாய்ப்பு வசதிகள் எல்லாம் வரும்பொழுது அதற்குரிய பவரும் இருக்கும் பொழுது நிராதரவாக ஒரு பெண்ணை விடுவது என்பது சரியல்லங்கிறது தான் என்னுடைய வாதம்.
அதற்கு நேர் எதிராக என்ன ஒரு வாதம் முன்வைக்கப்படலாம் என்றால், நீங்கள் கூறும் அந்த மாதிரி அவர் செயல்பட்டிருந்தால் அது வந்து அவருடைய அதிகார துஷ்பிரயோகமாகவும் பார்க்கப்படலாம், விமர்சிக்கப்படலாம்ங்கிற ஒரு வாதமும் முன்வைக்கப்படலாம் இல்லையா.
விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியும். நிச்சயமாக மோடி அவர்கள் விமர்சனத்துக்கு பயந்துகிட்டு வாழ்க்கையை நடத்துபவர் அல்ல, அவர் அதிகமான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர் அல்ல ஒருத்தர் அவர். அதனால இந்த சின்ன விமர்சனங்களுக்காக பயப்படுபவராக நான் அவரை பார்க்கவில்லை.
இன்னொரு வாதம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அந்த பெண் நீங்கள் குறிப்பிடும் மோடியினுடைய மனைவியானவர் எந்த இடத்திலும் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாகவோ அல்லது தனக்கு வந்து தேவை மோடி உதவவில்லை என்றோ எந்த புகாரும் சொல்லவில்லை. புகாரே சொல்லாமல் அவரே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சார்பாக பேசுவதாக சொல்லிக் கொள்ளுபவர்கள் எல்லாம் ஒன்று அரசியல் காரணங்களுக்காக சொல்கிறார்கள், அல்லது மேற்கத்திய பெண்ணியவாதத்தை இங்கே பொருத்தி பார்த்து அதற்கு ஒரு வியாக்கியானம் சொல்கிறார்கள் அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அந்த வாதத்திற்கு உங்களுடைய பதில் என்ன?
முகமற்ற குரலற்ற வாய்ஸ்லெஸ் அண்ட் ஃபேஸ்லெஸ் பீப்புள்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பெரியாக ஏதோ ஒரு குக்கிராமத்துல தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் தனக்காக வந்து போராடுவாள், தனக்காக தன்னுடைய இஷ்டங்களை பற்றி பேசுவாள் அப்படின்னு எதிர்பார்ப்பது கூட சரியல்ல. அதனாலதான் நிறைய பெண்கள் ஒன்றாக சேர்ந்து போராடுகிறார்கள், மற்றவர்களுக்காக ஒன்றால் குரல் கொடுக்கிறார்கள். இந்த வாய்ஸ்லெஸ் அண்ட் ஃபேஸ்லெஸ்ல மிஸ்ஸஸ் மோடியும் ஒருத்தராக நான் பாக்குறேன்.
அதே சமயத்துல அந்தரங்கம் வந்து பொது வெளியில் விவாதிக்கப்படுவது ஆரோக்கியமற்ற ஒரு செயல், அதை வந்து அரசியல் காரணங்களுக்காகத்தான் இதை இவ்வளவு பிரச்சனையாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு வாதமும் சிலரால் முன்வைக்கப்படுகிறது. நீங்க அந்த வாதத்தை எப்படி பாக்குறீங்க?
நிச்சயமாக பொது வாழ்க்கையில் வர ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய அந்தரங்கங்கள் வந்து வெளியில் வருவது, பொது மேடைகள் பேசுவது என்பது ஓரளவுக்கு எங்கேயும் உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கின்ற ஒன்றுதான். அது தமிழ்நாடு இங்க நம்ம நாட்டுல மாத்திர நடக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால பொது வாழ்க்கையில் வரக்கூடியவர்கள் சீசர்ஸ் will have to be above everything இல்லையா. அதனால I don't think that you can say that you can't discuss.
இத்தனைக்கு பிறகு அவர் தன்னுடைய மனைவி தனக்கு திருமணம் ஆனது அப்படிங்கறத சொல்லி இருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க?
நிச்சயமா வரவேற்க ஒன்றாக நான் பாக்குறேன். இந்த சத்தியமேவ ஜெயதேங்கிறத மோட்டோவா வச்சிட்டு இருக்கிற நம்முடைய நாட்டுல இனிமேலாவது சத்தியங்கள்ல பேசுவதற்கான தைரியத்துடன் எல்லாரும் முன்வர வேண்டும். இதுவும் அவசியாகவோ என்னைய பொறுத்த வரைக்கும் வெக்கமான ஒன்று.
நீங்க என்ன அந்த அம்மாவுக்கு இப்போ இந்த கட்டத்துல இதற்கு பிறகு அவர் என்ன செய்தால் உங்களை போன்றவர்களுக்கு நிறைவு அல்லது ஓரளவு திருப்தி தரும் என்று சொல்கிறீர்கள்?
என்னை பற்றி அந்த அம்மாவுக்கு என்ன வேணுங்கிறது உண்மையாகவே யாராவது அலசி ஆராய்ந்து அதற்கான வழிமுறைகளை செய்து கொடுக்க வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு வந்து காசு வேணும்னு நினைக்கலாம், சில பேருக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் மாத்திரமே போதும்னு நினைக்கலாம், இல்ல சில பேருக்கு வந்து பெருமைதான் வேணும்னு நினைக்கலாம், சில பேருக்கு பொதுவில் இருப்பாக்கு வாழ்வதற்கான ஒரு வசதி வாய்ப்பு வேணும்னு நினைக்கலாம். அது அவங்களுடைய சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். அதனால அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க நினைக்கிறாங்கிறத ஆத்மார்த்தமா கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய யாராவது ஒருத்தர் அவங்க கிட்ட பேசி தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்குரிய வழிமுறைகளை செய்து கொடுக்க வேண்டும்.